புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக முதலுதவி தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று சென்னை வேளச்சேரி முதலுதவி மருத்துவ நிலையம் டாக்டர் கே ரவி அவர்கள் முதலுதவி செய்வோம், உன்னத உயிரினம் காப்போம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 14 தேதி உலக முதலுதவி தினத்தை சிறப்பாக கடைபிடிச்சிட்டு வர்றோம். முதலுதவி அப்படிங்கிறது காயம் பட்டாலோ அல்லது விபத்துகள் ஏற்பட்டாலோ மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய செயல்பாடுகளை தான் முதலுதவி அப்படின்னு சொல்றோம். அந்த முதலுதவி தினத்தினுடைய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நம்ம இந்த நேர்காணலை நம்ம பொதுமக்களுக்காக வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல புதுகை பண்பலை நேர்கள் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம் நம்மளுடைய புதுகை பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கோங்க சார்.
டாக்டர் கே ரவி என்னமே இங்கே வேளச்சேரியில் கிளினிக் வச்சுருக்கேன் சார், ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கேன்
சார். இப்போ நம்ம செப்டம்பர் மாதம் 14 தேதி உலக முதலுதவி தினத்தை கடைபிடிச்சு வர்றோம். முதலுதவி தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவா இருக்குது? இந்த முதலுதவி தினத்தை நம்ம எப்போதுல இருந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
பொதுவாக இந்த முதலுதவி தினம்ன்றது சார் செப்டம்பர் மாதம் 14 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, செகண்ட் சாட்டர்டே அன்னைக்கு. ஆக்சுவலா வந்து 2020 தான் இது ஆரம்பிச்சாங்க. நம்ம மனிதர்களிடம் தோன்றிய காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எய்டு நமக்கு தெரியாமலும் தெரிஞ்சும் செய்துட்டு வரோம். கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த ஃபர்ஸ்ட் எய்டுடைய டெஃபினேஷன் வந்து எப்படின்னாக்கா, விபத்துல காயம்பட்டவர்களுக்கும் வியாதிப்பட்டவர்களுக்கும் கையில் உள்ள பொருளை வைத்து கொண்டு தற்காலிகமாக அந்த நேரத்தில் செய்கிறது தான் ஃபர்ஸ்ட் எய்டு. மேற்கொண்டு அவங்கள வந்து ஃபோன் மூலயமா ஆம்புலன்ஸோ இல்லாத அவங்க வர வைத்து இல்லாத மருத்துவமனைக்கு எடுத்து போய் சேர்த்து முழுமையான சிகிச்சை கொடுக்கணும். இப்போ அந்த இன்டர்வல் வந்து ஆக்சிடென்ட் எடுக்கிற விபத்து ஏற்படுற இடத்துலருந்து மருத்துவமனைக்கு சேர்க்கறதுக்கு முன்னால் நம்ம வந்து என்னமால முடிஞ்சது செய்கிறது தான் ஃபர்ஸ்ட் எய்டுன்றது. அதனால் ஆம்புலன்ஸ் மூலயமா ஆம்புலன்ஸ் வரவரில் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லாத நம்ம வேற மாற்று ஏற்ற மாதிரி வண்டியிலையோ ஆட்டோலையோ அழைச்சிட்டு போயிட்டு பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டுன்றது. இப்போ ஃபர்ஸ்ட் எய்டுன்றது வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சுன்னு ஆரம்பிச்சுனாக்கா, அந்த காலத்தில் வந்து போர் செகண்ட் வேர்ல்டு வார் இந்த வேர்ல்டு வார் நடக்கும்போது விபத்தில் நிறைய பேர் காயம்படுவாங்க, இல்லாது வெள்ளம் வர நேரங்களில் நிறைய பேர் பாதிக்கப்படும் போது அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுது. அது காலப்போக்கில் அதே டெவலப்மெண்ட் ஆகிட்டு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எய்டுன்றது போர் காலங்களில் பகைவர்களுக்கும் விரோதிகளுக்கும் பண்ணலாம், எல்லாருக்கும் பண்ணலாம். அதுதான் ரெட் கிராஸ் சொசைட்டின்னு ஆரம்பித்தாங்க. அவங்க பொதுவானவங்க எல்லாருக்குமே விபத்தில் வார் நடக்குது, அது அவங்கள தவிர்க்க முடியலன்னா அவங்க போய் அந்த இடத்துல சைட்டில் போயிட்டு ரெண்டு பக்கமும் வந்து அவங்கள விபத்தில் இருக்கிறவங்கள அழைச்சிட்டு போயிட்டு காய ஏற்பட்டவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு அது வந்து அது அப்படியே ஃபர்ஸ்ட் எய்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட் ஆம்புலன்ஸு இந்தியன் ரெட் கிராஸ் தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு தனித்தனியாக செஞ்ச ஜாயிண்ட் ஆம்புலன்ஸ் ஆன்டிஸ்னு தனியாக இருக்குது. அது மாதிரி நிறைய அசோசியேஷன் ஒர்க் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாருக்கும் பண்ணிட்டு வராங்க. அதனால் ஃபர்ஸ்ட் எய்ட்னு வந்து சார் டெஃபினேஷன் சொல்லும் போது விபத்தில் காயம் பட்டவங்க எந்த விபத்து அது அப்படியே வந்து டெவலப்மெண்ட் ஆகி விபத்தில் காயம் பண்ணுறது விபத்துன்றது ரோடு ஆக்சிடென்ட் அதுக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். இல்லாத மனுஷால் ஏற்படைய மற்ற விபத்துகள் தூக்கில் மாட்டிக்கிட்டாங்க, வெள்ளத்தில் போயிடுச்சு, கிணற்றில் விழுந்துட்டாங்க, அடுத்தது பாய்சன் சாப்பிட்டாங்க, அல்லது கண்ணில் ஏதாவது பாரின் பாடி மாட்டிக்கிச்சு, விழுங்கும் போது தொண்டையில் ஏதாவது ஃபிஷ் போனு அதாவது சிக்கன் போன் மாட்டிக்கிச்சு, இது மாதிரி. அடுத்தது வந்து தீ விபத்துகள், உடம்புல வந்து தீ பட்டுக்கிச்சு எப்படி அணைக்கிறது, எலக்ட்ரிக் ஷாக்கு, பாம்பு கடி, தேல் கடி, இன்செக்ட் பைட்டுன்றது இந்த அலர்ஜி ஆகும். சில விஷம் பூச்சிகள் கடிச்சா கூட உடம்புல தண்டா வீங்கும், வலி வீக்கம் வரும். இது மாதிரி எல்லாமே ஒன்றா இன்க்ளூட் பண்ணி போயிட்டு எல்லா விபத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு கொண்டு வந்தோம். விபத்துன்னு எதிர்பாராமல் நடக்கிறது ஆக்சிடென்ட்டு. அதே நேரத்தில் வியாதிக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. வியாதிக்கும் ஃபர்ஸ்ட் எய்டுனாக்கா இப்போ வியாதி வந்து விஷக்கிருமிகளாக ஏற்படுத்தி அது எல்லாருக்கும் தெரியும், வைரஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, பேரசைட் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷக்கிருமிகள் இருக்குது. இப்போ பாக்டீரியாவில் ஏற்படுற விஷக்கிருமிகள் ஏற்படுற வியாதி வந்து டைஃபாய்டு, காலரா, அப்புறம் நிமோனியா, இதெல்லாம் வந்து பாக்டீரியாவில் ஏற்படுது. அதை எப்படி தடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த நேரத்தில் ஃபேக்ட்ரியிலையோ ஏதோ இது மாதிரி ஜுரம் வந்துச்சு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி மருத்துவமனை கூட்டும் பொழுது அட்வைஸ் பண்ணுறதும் பண்ணுறோம். அது மாதிரி வைரஸில் ஏற்படுற ஹெச்ஐவி எய்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த கொரோனா இந்த காலங்களில் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறோம், அந்த அவேர்னஸ் வந்து கேம்ப் நடத்தி அதுவும் பண்ணுறோம். அது மாதிரி இப்போ சில பேராசைட்டிக் இன்ஃபெக்ஷன் இருக்கும், வயிற்றில் பூச்சி இருக்கும், அது மாதிரி இறங்கினா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது, அது அவேர்னஸ் கேம்ப்பும் பண்ணுறோம். அது அடுத்தது மென்டல் வெல்பீயிங், மனசு டென்ஷன் இருக்கும்போது பாதிப்பு ஏற்படும், அதுக்கும் கவுன்சிலிங் மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது, டயட் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி தரும். சுகர் பேஷண்டா டயட் என்ன சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாது, ப்ரெஷர் பேஷண்டா இது சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது. அது வந்து இந்த டிசீஸ் வரும்போது ஓல்ட் ஏஜ் டிசீஸ் வரும், கேன்சர் பிளட் ப்ரெஷர் சுகர்ன்றது 45-50 மேலே தான் வரும். அடுத்தது வந்து இது ஓல்ட் ஏஜ் ஜென்ரலாக வரும், ஜெனட்டிக் ப்ராப்ளமும் இருக்குது, சில இப்போ ஹார்ட் அட்டாக் வரும், அது திடீர்னு வர்றது அதுவும் ஒரு வியாதியெலாம் சேர்த்துக்கலாம். ஹார்ட் அட்டாக் வந்து லேடிஸுங்க வந்து 50-45 வயசுக்குள்ளே ஹார்ட் அட்டாக் வரத்து சான்ஸ் கிடையாது, அதாவது ஒரு 1% தான் ஏற்படும். ஜென்ட்ஸுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வரும், அதே மாதிரி அபவ் 45 ஆச்சுன்னா லேடிஸுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது காமன் ஆகிடும், ஜென்ட்ஸும் காமன் ஆகிடும். காரணம் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் செக்ரெட் ஆகல, அவங்களுக்கு ஏஜ் 45 ஹார்ட் அட்டாக் வரும். இதெல்லாம் வந்து அவேர்னஸ், அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்குது, ஓஹோ நம்ம வயசு சின்ன வயசாச்சு லேடிஸுக்கு, நமக்கு ஹார்ட் டெஸ்ட் பெயின் தான் சாதாரண பெயின் தான், அது வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்ற ஒரு தைரியம் கிடைக்கும். இது மாதிரி தைரியமும் அவேர்னஸ் கேம்பும் ஃபஸ்ட்டு எல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட் எய்டுன்றது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது, வெறும் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, லாபம் இன்க்ளூட் ஆகுது, ரோடு ஆக்சிடென்ட் ஆகுது, அப்போ எதிர்பார்ட்டி கேட்குறாங்க நீ இப்படி வந்துட்ட அப்படி வந்துட்ட இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண, அப்போ லீகல் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லேயே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். லீகல் வருது, சயின்ஸ் வருது, மேத்தமெட்டிக்ஸ் வருது, ஹிஸ்ட்ரி வருது, ஜியோகிராஃபி வருது, எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட்ல இன்க்ளூட் பண்ணி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவேர்னஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஓல்டு பீப்புள்னா வந்து ப்ரெஷர் சுகர் டயபெட்டிஸ் இதை பற்றி சொல்லிக் கொடுப்போம், கேன்சர் பற்றி. யங் பீப்புள்னா ஆக்சிடென்ட் ஆகும், ஆல்கஹால் பாய்சனிங் இதெல்லாம் சொல்லித்தரும். அப்புறம் ஃபுட் பாய்சனிங், இப்போ நைட்டு ரெட்டு சாப்பிட்ற மாதிரி தான் லூஸ் மோஷன் ஆச்சுன்னா உடனே ஃபுட் பாய்சனிங் சொல்கிறோம். இதெல்லாம் அதனால் ஃபர்ஸ்ட் எய்டுன்றது இப்போ எல்லாத்தையும் விட பெரிய சப்ஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால் நமக்கு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியும். ஜென்ரல் சயின்டிஃபிக் நாலேஜ் வேணும், சயின்டிஃபிக் தான் இப்போ இருக்கிறது, சயின்ஸ்ன்றது ப்ரூஃபு. இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு பொறுப்பை நாளைக்கு வந்து வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு மாறிட்டே இருக்கேன். அதனால் ஃபர்ஸ்ட் எய்ட் சிஸ்டம் ட்ரீட்மெண்ட்டு அந்த எய்ம் எல்லாம் காலத்தில் மாறிக்கிட்டே வருது. அதனால் ஃபர்ஸ்ட் எய்டை வந்து ஓவரால் கவர் ஆகுது, அவேர்னஸ் சொல்லி கொடுக்கலாம், ப்ரோபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் தரலாம், வேக்சின் என்னமோ வேக்சினேஷனை கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டில் சேர்த்துறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் எய்டு வந்தது. அப்புறம் டிசாஸ்டர், இப்போ வெள்ளம் வந்துச்சு எப்படி தடுக்கிறது, அந்த நேரத்தில் எப்படி வெள்ளத்தில் தண்ணியில் அடிச்சு போகிறவங்களை காப்பாற்றுறது, இது மாதிரி. அப்புறம் சில இது வந்து டெலிவரி சம்மந்தப்பட்டது லேடிஸ் கேட்குற கன்சல்டேஷனும் பண்ணுறோம். அதனால் ஃபர்ஸ்ட் எய்டுன்றது எதாவது இன்டர்நேஷ்னல் ஃபர்ஸ்ட் எய்டு டேன்றாங்களே, எல்லாமே வந்து கவர் ஆகிடுது, எதுவுமே மிஸ் பண்ணுறது கிடையாது, எதாவது மிஸ் பண்ணால் கூட சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு தெரிஞ்சுக்க வேண்டியது.
ஐயா, இப்போ நம்ம நிறைய பொதுவான இடங்களை, அதாவது முதலுதவி பெட்டி அப்படின்னு நிறைய வச்சிருப்பாங்க, பள்ளிகளில் கல்லூரிகளில் பொது இடங்கள்ல எல்லா இடங்களையும் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அனுமதியின் கீழே முதலுதவி பெட்டி வைக்கணும். அந்த முதலுதவி பெட்டிய இருக்கக்கூடிய என்னென்ன உட்பொருட்கள் இருக்குது, அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து சின்ன ஒரு பாக்ஸ் கூட இருக்கலாம், டூ வீலர் சின்ன பாக்ஸ் கொடுக்குறா, கவர்ல போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் தரோம். சரி, பஸ்ஸுங்க பெரிய பாக்ஸா இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஃபேக்டரிகள கம்பல்சரியா ஃபர்ஸ்ட் எய்டு கிட்னு ஒன்று இருக்கணும், அது மாதிரி. அது இன்னும் சைஸ்ன்னு கிடையாது, பொதுவாகவே நம்ம ஃபேக்டரியில் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு காட்டுணுவோம். காட்டும் போது கொண்டு வருவாங்க, அது இரும்பு பாக்ஸாக இருக்கும், அயன் பாக்ஸாக இருக்கும், தூர் பிடிச்சிருக்கோம், ஏன்னா அது ஹேண்டில் பண்ணாமல் இருந்தது. அதனால் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலாக மாற்றிடணும், பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சா தான் உங்களுக்கு ரெஸ்ட் ஏறாது, சேஃப்டியாக இருக்கும், ஓரளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பொதுவாக சன்லைட் போகக்கூடாது. வெளியேந்து பார்க்கும்போது என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் இருக்குதுன்னு நம்ம தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு சின்ன பாக்ஸாக இருக்கலாம், பெரிய பாக்ஸாக இருக்கலாம், ஒரு ஒரு 10-10 உள்ள ஒரு ரூமில் கூட ஃபர்ஸ்ட் எய்டு கிட்ஸ் வைக்கலாம், ஸ்ட்ரெச்சரு நெபிலைசர் என்னென்னமோ வைக்கலாம். அதனால் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ஒரு அளவு கிடையாது, இவ்வளோ லென்த்து தான் இருக்குன்னு கிடையாது, இருக்கிற கான்டென்ட்ஸ் தான் கணக்கு. அதனால் ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம், ஒரு பெரிய ரூம்லேயே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் வச்சுக்கோம், அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் எய்ட் பொறுத்தவரைக்கும் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் இருந்தால் போதும், மேலே வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்டுடைய எம்பளம் போட்டு ஓட்டி வச்சுதாக பார்வையிலே இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் எல்லா பொருளும் இருக்கும். அப்போ இன்ஸ்பெக்டர் வரும்போது என்ன பார்ப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டில் இருந்து என்னென்ன மூணாக பிரிச்சுக்கணும். ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னாக்கா சிசரு, சிசர் எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிசர் தான் வைக்கணும், ஏன்னா தண்ணி போட்டால் மற்ற சிசர்லாம் துரு பிடிச்சிரும். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா உங்களுக்கு மேக்னெட்டை வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒட்டாது, அப்படி ஒட்டலைனாக்கா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இரும்பு வேறு கோட்டிங் இருந்தால் போய் மேக்னெட்டில் போய் அது வந்து சீசர் ஒப்பிக்கு. அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சர்ஜிக்கல கிடைக்கும் காஸ்ட்லையும், அதை வச்சுட்டாக்க லைஃப் லாங் வரும். அது 5 வருஷம் திரு கொஞ்சோடு துரு பிடிக்கும், அதை தான் ஹேண்டில் பண்ணும். அடுத்து சிசர் வந்து டொமஸ்டிக் பர்பஸ் எல்லாத்தையும் யூஸ் ஆகும். அடுத்தது வந்து ஃபோர்செப்ஸ்ன்றது ரிடிக்குன்னு வாங்கும், அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கினோம். அதில் வந்து தண்ணி பட்டாலும் கூட அது துரு பிடிக்காது. அது வந்து அந்த காட்டனையோ இல்லை ஒரு பொருளையோ வந்து கையில் தோடாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்காக, புரியுதுங்களா? ரெண்டு. அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் வந்து பிளாஸ்டர் ஒன்று, பிளாஸ்டர் சின்னதாக நிற்குது, அதே நேரத்தில் சின்ன சைஸில் வருது லெங்க்து கணக்கு, அதுவும் ஒரு பிளாஸ்டர் வந்து, பிளாஸ்டர் வந்து அடியூஸ் பர்பஸ் அதுவும் வைக்கணும். அடுத்தது காட்டன், காட்டன் வந்து சின்ன ரோல் கிடைக்குது 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு, பெரிய ரோலும் கிடைக்குது சின்ன 30 கிராம் வாங்கிட்டாக அது யூஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் காட்டன் யூஸ் பண்ணணும். இப்போ காட்டனில் என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டன் எடுக்கும்போது இந்த காட்டனில் இருக்கிற ஃபைபர் வந்து பறக்கும், அதுனால மூக்கில் இதில் போனால் அது அலர்ஜி ஆகும், காட்டன் அலர்ஜி ஆகும். அதனால நம்ம அந்த காட்டன் பதில் இன்னொன்று வருது, காசுன்னு ஒன்று வருது, இந்த ஃபேஷியல் பேட்டர்ன் வருது, அதுவும் அது வந்து காட்டன் உள்ளதுக்கு மேலே காசு போட்டு கவர் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து எடுக்கும்போது காட்டனில் இருக்கிற டஸ்ட்டோ ஏழைங்களோ பறக்காது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சர்ஜிக்கல் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அடுத்தது ட்ரெஸ்ஸிங்கில் வந்து காசு வைக்கணும், இந்த ஊண்டை கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த காசுன்னு வருது சைஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் வருது, சின்ன காயத்துக்கு சைஸ், பெருசுக்கு 4 இன்ச்சஸ் வருது, அது மாதிரி அது மாதிரி பண்ணலாம், புரியுதுங்களா? அடுத்தது வந்து லிக்விட் ப்ரிப்பரேஷன், ஆன்டிசெப்டிக். ஆன்டிசெப்டிக்கில் வந்து காயத்தை வந்து கிளீன் பண்ணுறது ஏதாவது ஒரு மருந்து நம்ம எடுக்கணும், நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ண முடியாது. இல்லை நார்மல் சலைன் அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடு, சர்ஜிக்கல் ஸ்பிரிட்டு, டெட்டால், காமனாக தெரியுது டெட்டால், டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணால் அது ஆயிலியாக இருக்கும், அதனால் அழுக்கெல்லாம் எடுக்காது, அது பிசுபிசுன்னு இருக்கும். அதனால் நம்ம ஊண்டு சுற்றி உள்ள இடத்த வந்து சர்ஜிக்கல் ஸ்பிரிட் அதை போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். காயத்து மேலே சர்ஜிக்கல் ஸ்பிரிட் அவ்வளோ போடக்கூடாது, ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டு க்ளீன் பண்ணலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு அது மேலே ஊற்றும் போது இந்த பபிள்ஸ் வரும், அது ஆக்சிஜனை லிபரேட் ஆகும், ஊண்டு குயிக்காக இயலும். அதனால் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஊண்டை சுற்றி அழுக்கெல்லாம் எடுக்கிறது சர்ஜிக்கல் ஸ்பிரிட்டு. டெட்டால் வந்து அதுவும் கிடைக்கலாம், டெட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். டெட்டால் வந்து ஆயிலியாக இருக்கும், அது தொடங்கும் போது ஆயிலாக இருக்கும், அழுக்கெல்லாம் அந்த காயத்துக்கு கழுக்கெல்லாம் வெளியே வராது. அப்போ அவ்வளோதான், இதான் போவாடின்னு ஒன்று சொல்யூஷன் இருக்குது, அது வந்து காயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதான் ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல். ஆனால் ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், எல்லா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வராது, பிளாஸ்டிக் எக்ஸ்பைரி டேட்டு. அப்புறம் நீபாசல் பவுடர் வைக்கலாம், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ஆயின்மெண்ட்டுக்கும். பொதுவாக ஆயின்மெண்ட் பொறுத்தவரைலாம் அதை நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வைக்கணும், வருஷம் வருஷம் எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணணும். அடுத்தது ஊண்டுக்கு போகிற ஆயின்மெண்ட் தனியாக வருது, அதான் கேட்டு வாங்கணும், புரியுதுங்களா? ஏன்னா ஆயின்மெண்ட் நிறைய வருது, ஊண்டுக்கு போகிற ஆயின்மெண்ட்னா வார எக்ஸ்ட்ரா யூஸ் சொல்லி போட்டு கட்டு ஊண்டுன்னு அதிலே போட்டுப்பாங்க. பட தேம்பல் வர ஆயின்மெண்ட் வேறு, அது பான்ஸுக்கு வந்து சாதாரண ஊண்டுக்கு போடுற ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். அடுத்து நீபா சல்பாடு ஒன்றுக்கு அதில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோம். நீபா சல்ஃபில் நாங்கள் 2-3 பார்க்குறோம், நீபா சல்ஃபுன்றது அதான் ஆபாட்ஸ் கம்பெனியுடைய மெயின் ப்ராடக்ட், இது மாதிரி ஒரிஜினல் ப்ராடக்ட். சில ஃபேக்டரிங்கில் ஜெனரிக் போடுறான், நீபா சல்னு வரும், அது வேற கம்பெனி, அதோடைய காம்பினேஷன் வேறு, அதோடைய பொட்டன்ஷியல் வேறு. அதனால் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பொருளை வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வைக்கணும். அது நீபா சல்ஃபுன்றது நல்லா ட்ரேட்மார்க்கில் ஒரு கம்பெனி. அதான் அந்த காயத்துக்கு போகிறது புராசின் ஆயின்மெண்ட்டு, நிறைய ஆயின்மெண்ட் வருது. கட்டு ஊண்டுக்கு காயத்துக்கு போகிற ஆயின்மெண்ட் கேட்டு வாங்கணும். ஸ்கின்னுக்கு போகிற ஆயின்மெண்ட்டு தேம்பல் படை, அதுக்கு தனியாக ஆயின்மெண்ட் வருது. கண்ணுக்கு போகிற ஆயின்மெண்ட் தனியாக வருது. நமக்கு ஸ்கின் ஃபார் எக்ஸ்ட்ரா அது போட்டு வாங்க எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்றுத்துக்கும். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டில் வந்து 2 திங் தெரிஞ்சுக்கணும், ஒன்று ஸ்டெரைல் ஆப்ஜெக்ட்டு, ஒன்று நான் ஸ்டெரைல் ஆப்ஜெக்ட். ஸ்டெரைல் ஆப்ஜெக்ட்னாக்கா விஷக்கிருமிகளே இல்லாமல் பியூர் பொருள் தான் ஸ்டெரைல் ஆப்ஜெக்ட்ன்றது. நான் ஸ்டெரைல்ன்றது இதை வந்து ஸ்டெரைல் பண்ணி தான் காயத்தை யூஸ் பண்ணணும். இப்போ அந்த காசுலேயே போட்டிருக்கோம் நான் ஸ்டெரைல் போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு சில பொருள்கள் பார்க்கும்போது நான் ஸ்டெரைல்னாக்கா இது சுத்தரிக்கப்படாத பொருள், ஒரு சில வந்து இன்ஜெக்ஷன்லாம் வந்து இல்லை போட்டிருக்கோம், டிஸ்போசபிள் ஸ்டெரைல்டுன்னு போட்டிருக்கோம். அப்போது டிஸ்டல் வாட்டர்லாம் ஸ்டெரைல்டு போட்டிருக்கோம், அது வந்து டைரெக்டாக உடம்புல தொல்லை காயத்தில் போட்டாலும் ஒடியாது. அதனால் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது காட்டன் வந்து ஸ்டெரைல் கிடையாது, காட்டன் எடுத்து டெட்டாலையோ ஹைட்ரஜன் பரோக்சைடு டிப் பண்ணி இல்லை சர்ஜிக்கல் ஸ்பிரிட்ல டிப் பண்ணி தான் காயத்தை துடைக்கும். டைரெக்டாக காட்டனை வச்சு துடைக்கூடாது, சாதாரண காட்டனை துடைச்சா அந்த ஃபைபர்ஸ் போய் காயத்தில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம அந்த காட்டனை வந்து சர்ஜிக்கல் ஸ்பிரிட் தொட்டால் நம்ம வெட்ட வச்சுனா அதை துடைச்சா தான் காயத்தில் இருக்கிற புண்ணு மற்ற எடுத்து பண்ண செல்ஸு பஸ்ஸெலாம் வருமே காண்டி அந்த ஃபைபர்ஸ் வந்து காயத்தில் ஒட்டாது, சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு இவ்வளோ தான், இவ்வளோ இருந்தால் போதும். அது இப்போ ஒரு இடத்துக்கு மாறும், அதுக்குதான் ஃபேக்டரியில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து செக் பண்றாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் எய்ட்ல டேக்கு மாத்து லேட்டஸ்ட் டெக்னிக் அப்படின்னா தலைவலிக்கு மாத்திரை கேட்கும். ஸோ பேராசிட்டமால் மாத்திரை ஜென்ரலாக யூஸ் பண்ணி அந்த மாத்திரை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட்ல ரெக்கமெண்ட் பண்றோம். தலைவலி கேட்கறாங்க, சில நேரங்களில் என்ன கேட்கறாங்க, திடீர்னு வந்து எங்களுக்கு லூஸ் மோஷன் ஆச்சு என்ன பண்றது, அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆன்டிபயாட்டிக் கேட்கறாங்க. இல்லை ஒரு சில ஆன்டிபயாட்டிக் நாங்கள் சேஃப்டியான ஆன்டிபயாட்டிக் வைக்கலாம் புரியுதுங்களா. கண்ணுக்கு போகிற ஆயின்மெண்ட் கண்ணுக்கு தான் போடணும். ஒரு ஆயின்மெண்ட் பொறுத்தவரலும் காயத்தை பொறுத்தவரலும் அந்த டியூப்லேயே இண்டிகேஷன் கொடுத்துங்களாட்ட அந்த பெட்டியில் இருக்குல்ல, அந்த பெட்டியில் கவர் தான் அது உள்ளே சின்ன புக்லெட் மாதிரி சின்ன பேவர் கொடுத்துருக்கோம், அதை இண்டிகேஷன் படித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட பொறுத்தவரலும் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் சார் நம்ம. அதனால் இப்போ உதாரணம் சொல்கிறேன், இப்போ நம்ம கையை கழுவுறோம், சாதாரண தண்ணியில் கழுவுனா கை வந்து சுத்தமாகுது. இன்னும் கையை சுத்தப்படுத்துனா என்ன பண்ணுறோம், சோப்பை போட்டு கையை கழுவும், சோப்பு போட்டு கை போனால் கையில் உள்ள அழுக்கு எண்ணெய்லாம் போயிடும். இன்னும் கை சுத்தப்படுத்தினாக்கா என்ன பண்ணுறோம், நம்ம ஹேண்ட் சானிடைசர் போட்டு கையை க்ளீன் பண்ணுறோம், இல்லை டெட்டால் க்ளீன் பண்ணனா உனக்கா இதில் உள்ள விஷக்கிருமிகள்லாம் செத்துடுது. இப்போ சாதாரண கழுவுனா கையில் உள்ள விஷக்கிருமி சாகாது, சோப்பு போட்டாலும் விஷக்கிருமி சாகாது. அந்த ஹேண்ட் சானிடைசரோ அல்லது சர்ஜிக்கல் ஃபில்ட்டோ டெட்டாலை போட்டு கையை கழுவும்போது தான் கையில் உள்ள விஷக்கிருமிகள்லாம் இறந்து போகும், அது கை வந்து சுத்தம். அதனால நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கிட்டால் இந்த தொல்லையெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட பார்த்து இவ்வளோ தெரிஞ்சால் போதும், தைரியமாக ஹேண்டில் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ சில பேருக்கு வெட்டு காயங்கள், சின்ன சின்ன காயங்கள், எங்கேயாவது ஒரு பசங்க விளையாடும் பொழுது ஒரு சின்ன ஒரு சிராய்ப்புகள், அந்த மாதிரி நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு முதலுதவி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தேவைப்படுது சார்?
நான் வந்து ப்ராக்டிக்கல் நிறைய கேஸ் பார்க்குறேன் சார். ரோடுக்கு வரத்து எப்படி ஏற்படும், வண்டியிலேருந்து விழுந்துடுறாங்க, கை கால் முட்டி தேஞ்சிட்டு வருது. அவங்க வந்து பேண்ட்டு ஃபுல் பேண்ட்டு ஷூஸு சாக்ஸ் இதெல்லாம் போட்டுருந்தாங்கன்னாக்கா மேல் காயங்கள் கம்மியாக தான் ஏற்படும். சில பேர் அந்த பேண்ட்டு குழிஞ்சி போயிட்டு வராங்க, அது அவ்வளோ வேகமாக விழுந்துருப்பாங்க நிறைய பார்க்குறோம். பொதுவாக மேக்ஸிமம் வந்து டூ வீலர் ஆக்சிடென்ட் கேஸ் தான், சின்ன சின்ன மேஜர் மைனர் இன்ஜோடு தான் பொதுவாக நம்ம பார்க்குறோம் புரியுங்களா. இப்போ மேஜர் ஆக்சிடென்ட் வந்து சிலர் வந்து ஒர்க் பண்ணும்போது இது குத்திடுச்சு, ஆணி குத்திச்சு, செருப்பு கரெக்டாக போடாமல் பொடிக்கட்டு ஏறி செருப்பு சரியாக போட்டால் செருப்பு சிலிப்பாய் வந்துடுறது, சுத்தி வச்சுக்கிறது, பாத்ரூமில் வழிக்கு வந்துடுறது, அடிப்படுறது, இது மாதிரி விபத்து நிறைய பார்க்குறோம். டூ வீலர் ஆக்சிடென்ட், பாத்ரூம் வழிக்கு வர்றது, படிக்கட்டில் வழிக்கு வர்றது. படிக்கல ஏறும்போது கவனமாக ஏறணும், ஹேண்டில் கையை பிடிச்சிக்கிட்டு ஏறணும், வரும்போது பேசிக்கிட்டு ஏறக்கூடாது. கவனம் வேணும், கவனம் எல்லாத்திலையும் கவனம் வேணும். அப்புறம் வந்து சில நேரங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், விபத்தில் வந்து ரோடு ஆக்சிடென்ட் வேற சில கேஸ்லாம் வருது, வீட்டில் அடிச்சிட்டாங்க, தண்டை போடும்போது குத்திட்டாங்க, இது மாதிரி வருது. அதனால உடம்புல காயன்றது அதுக்கு ஜப்பன்ஸ் என்ன கொடுக்குறாங்கனாக்கா, நார்மலாக ஸ்கின் இருக்குது அது எதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது காயம். காயன்றதுனாக்கா நார்மல் ஸ்கின்ல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், தோலோ தோலுக்கு உள்ள சதையோ மசிலோ போனோ நரம்போ டெண்டானோ எலும்போ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது காயம் தான். இப்போ அடிபடம் வீங்கி இருக்கும், ஆனால் உள்ள எலும்பு உடஞ்சிருக்கும், மேலே காயில் அது உள்காயன்றால் அதெல்லாம் கிடையாது. உடம்புல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதை வந்து காயன்றோம் சரிங்களா. இப்போ நம்ம அதிகமாக பார்த்து நிறைய காயத்தை நிறைய கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ரோடு விபத்தில் கை கால் முட்டியெல்லாம் தேஞ்சி போகுது ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கு எப்படி என்னன்னாக்கா சில நேரங்கள் அடிபட்டு ரத்தம் போய் தலையில் அடிபட்டு ரத்தம் போயிட்டு வருவாங்க. இப்போ ரோடில் அடிபட்டு வரவங்களுக்கு என்ன பண்ணுறோம், வந்த அப்படின்னா ஊண்டை பா சைஸாவது ஊண்டு பீடாவது பார்த்துட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் புரியுதுங்களா. க்ளீன் பண்ண லேசாக வந்து என்ன பண்ணோம், ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணக்கூடாது புரியுதுங்களா. அவங்க துணியெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த காயத்தை சுற்றி சுற்றி இருக்கிற அந்த மண் தூசெல்லாம் க்ளீன் பண்ணணும் ஓரளவுக்கு புரியுது. அடுத்து சுற்றி முதல்ல க்ளீன் பண்ணணும். அடுத்து அடிப்பட்ட ரத்தம் வர காயத்துக்கு வரும்போது கொஞ்சம் பிளட்டு பிளட்டு வருதா இல்லையான்னு பார்க்கணும். ரொம்ப பிளட்டு வந்து பிளட்டு வருதுன்னு வச்சுக்கேன், அந்த நேரத்தில் இந்த காயத்து ரத்தம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெயின். அந்த ரத்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் அந்த மாதிரி நேரங்களில் காயத்தை சுத்தப்படுத்தாமல் ஓரளவு தொடச்சிட்டு பிளட்டு வர காயத்து மேலே நீபாசல் பவுடர் போடணும், பவுடர் போடணும், அது மேலே போடணும். அப்புறம் பவுடர் போட்டாலும் அந்த பவுடர் ரெட் ஆகிடுச்சுன்னா திருப்பி பவுடர் போட்டு ஒரு காசு துணியை கட் பண்ணி ஹைட்ரஜன் பரோக்சைட்லையோ டெட்டாலையோ நினச்சி அந்த காயத்து மேலே வச்சு பிளாஸ்டர் போட்டு கட்டு போடணும். சப்போஸ் அந்த கட்டும் பிளட் வந்துச்சுன்னா மறுபடியும் அது மேலே இன்னொரு அந்த கட்டை பிரிக்கூடாது. கட்டை பிரிச்சாக மறுபடியும் அதிகமாக அந்த ஏற்கனவே அந்த துணி ஒட்டி நிற்குது, அது இருக்கும் போது இன்னும் பிளட் வரும். அதனால் அது மேலே இன்னொரு காசு வச்சு கட்டு போட்டு அந்த விபத்தப்பட்டவங்களுக்கு அந்த ரத்தம் பார்க்கும்போது தெரியக்கூடாத மாதிரி கட்டு போட்டு அந்த ரத்தம் தெரியாமல் மூடிட்டு வீட்டுக்கு அமைச்சிட்டு 8 மணி நேரம் கழிச்சு வந்து ரீட்ரெஸ் பண்ணிங்க, இல்லை மறுநாள் வாங்க சச்சியமே நம்ம க்ளீன் பண்ணால் பிளட் வரும், நான் பவுடர் தான் போட முடியும், ஆயின்மெண்ட் போட்டால் அது குழ குழந்தை வெளியே வந்துடும், அதனால பவுடர்தான் அந்த ரத்தம் வர்றத வந்து கண்ட்ரோல் பண்ணி பவுடர் போட்டு கட்டு போட்டு நல்லா கட்டு மேல கட்டு போட்டு அமிச்சிடும் சரிங்களா. அடுத்தது மறுநாள் வந்த உடனே அவங்கள கட்டு பிடிக்க சொல்லி அப்புறம் அது மேல மருந்து என்ன மருந்து ஊத்தினாலும் சரி பிளட் வராது, ஐடர் பிளாக்கர் போட்டு குத்தி கிளீன் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் பவுடர் போடக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே பவுடர் போட்டால் பவுடர் வந்து காயத்துல போய் ஒட்டிக்கும், உடைக்கிறது கஷ்டமா இருக்கும், பவுடர் வராது. அடுத்த மறுநாள் வந்து ஆயின்மெண்ட் ப்ரிப்ரேஷன், அதாவது ஆயின்மெண்ட் வந்து வாஷபிள் தொடச்சா போயிடும், கலர்லெஸ் ஆகும், அயோபட் ஆகிடும். அந்த ஆயின்மெண்ட் வந்து மேலே போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிடும். அதான் ஒரு உண்டு ஆறதுக்கு 7 நாள் பிடிக்கும். சாதாரண ஸ்கின் உண்டு ஆகும், அதிகமான உண்டு வந்து டீப் உண்டு ஆறதுக்கு 14 டேஸ் ஆகும். அதனால காயத்தை பொறுத்தவரை அவசரப்படக்கூடாது. அடுத்தது எலும்பு உடஞ்சா கீழே ஆறதுக்கு 21 டேஸ் ஆகும் சரிங்களா. அப்போ சாதாரண உண்டுக்கு 14 டேஸ் 7 நாள் ஆகுது. இப்போ காயம் ஆறதுக்கு லேட் ஆகுதுக்கான பல காரணம் இருக்குது. ஒன்று சுகர் பேஷண்டாக உண்டு இல்லாத லேட் ஆகும், அப்போ அவங்க டெய்லி ட்ரெஸ்ஸிங் தேவைப்படும், ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும், அந்த உண்டை வந்து கேர் பண்ணணும், அது வந்து பெரிய ப்ராப்ளம் போயிடும். அடுத்து ஓல்டு ஏஜ் ஆனாலும் உண்டு ஈலிங்கும் லேட் ஆகும். சின்ன பசங்களுக்கு 15-20 வயசு பசங்க குயிக்காக ஈழாயிடும், வயசானவங்களுக்கு ஈழாயிருக்கும் லேட் ஆகும். ஏன்னா சதெல்லாம் ஃபிளாப்பியாக இருக்கும். ஒரு காரணம் ஆகாரத்தில் விட்டமின் சி கம்மியாக இருந்தாலும் உண்டு ஆகிறதுக்கு லேட் ஆகும், எந்த உண்டாலும் லேட் ஆகும். அடுத்தது வந்து காலில் காலில் அடிப்பட்டாக்கா தண்ணி மண் போடும் அதிகமாக நடக்கிறதுனால ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால காலில் உண்டு ஈழாகிறதுக்கு லேட் ஆகும். அடுத்து முட்டி பகுதியில் அடிப்பட்டாலும் எலும்பு தோல் எலும்பு இருக்கும் தோல் இருக்கும், அதனால் அங்கே இருக்கிற காயம் ஆகிறதுக்கு லேட்டாகும். அதனால் காயம் ஆகிறதுக்கு பல ரீசன் உண்டு. ஒன்று இடத்த பொறுத்திருக்கு, காயத்தினுடைய டீப்பு அகலம் இதை பொறுத்திருக்கு, ஏஜை பொறுத்திருக்கு, விட்டமின் சி ஆகிற நல்லா சாப்பிடணும், காயத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும். அப்படியும் காயம் ஆறலைனாக்கா நம்ம வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு ஆன்டிபயாட்டிக் கொடுத்தா குயிக்காக ஈழாகும். அதனால் எந்த உண்டும் 7 டேஸ் 14 டேஸ் ஈழாலைன்னா நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் பண்ணணும். டயபெட்டிக் ரொம்ப கேர்ஃபுல்லாகும், ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் காலில் அடிப்படுது, முள்ளு குத்திடுச்சு, ஆணி குத்திடுச்சு அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட் பெயின் இருக்காது, அதனால் நம்ம காயத்தை வந்து வலியே இருக்குது கண்டுபிடிக்க முடியாதனால அது அப்படியே பிரிண்ட் ஆகி கால் உள்ளே போயிடும். நிறைய பேர் கால் போயிடுது, கை போயிடுது. அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகும், டயபெட்டிக் பேஷண்ட் நிறைய பேர் கை கால் போயிடுது, செப்டிக் ஆகிடுது. அதனால் உண்டை பார்த்தாலும் டிடி இன்ஜெக்ஷன் முதல்ல போடணும். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க அடிப்பட்டவொடனே டிடி போட்டு ஒடியே விட்டுறாங்க, டிடி போட்டால் செப்டிக் ஆகாது பூண்டு இல்லாடி நினைக்கிறாங்க, அது கிடையவே கிடையாது. டிடின்றது டெட்டனஸ்ன்ற ஒரு வியாதி வராமல் தடுக்கிறது தான் டிடிக்கு வராது. அது வந்து ரோடில் அந்த டெட்டனஸ் பாக்டீரியா துருப்பிடிச்ச ஆணைகளும் இருக்கும், நம்ம தெரியாமல் ரோடு இல்லாமல் ஆக்சிடெண்ட்ல விழுந்தும் போது அந்த மண்ணில் இருக்கிற பாக்டீரியா உடம்புல ஒட்டிச்சுன்னா அது பிளட்ல போயிட்டு டெட்டனஸ் என்ற வியாதியை வந்து இறந்துருவாங்க. அதே மாதிரி துருப்பிடிச்ச ஆணையிலும் அது இருக்கும், அதனால துருப்பிடிச்ச ஆணையில் அந்த பாக்டீரியா இருந்து நம்ம உடம்புல காய ஏற்படும் போது அந்த ஆணி மூலியம் உள்ள போச்சாலும் உங்களுக்கு டெட்டனஸ் வரும். டெட்டனஸ் வெரிய ரேர், 100ல் 1-2 பேர் தான் டெட்டனஸ் பார்க்குறோம். என் லைஃப் சர்வீஸில் 1 தான் டெட்டனஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அடிப்பட்ட எல்லாருமே டிடி போட்டுக்கிறாங்க. ஆமாம், டிடி போடலன்னா உங்களுக்கு செப்டிக் ஆகிடும் பயங்கர வச்சுருக்கனால டிடி இன்ஜெக்ஷன் விலை கம்மி, 2 ரூபா 5 ரூபா, அதனால் போட்டால் 6 மாதத்துக்கு இம்யூனிட்டி இருக்கும். அதனால் டிடி இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் டிடி இன்ஜெக்ஷன் போட்டாலும் வூண்டை க்ளீன் பண்ணணும், மருந்து வச்சு கட்டணும், முடியல ஆன்டிபயாட்டிக் வைக்கணும், டாக்டர் சொல்கிறபடி கேட்கணும். அதுவும் இப்போ ரோடு ஆக்சிடெண்ட்லாம் வந்து பேஷனுக்கு சொல்லி கொடுத்துறோம். எப்படி ஒரு 2 நாள் வந்த பிறகு வர முடியாது சார்னா இந்த ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் வாங்கி எழுதி கொடுத்துறோம், இந்த பவுடர் பிளாஸ்டிக் எழுதி கொடுத்துறோம், அதை கிளீன் பண்ணிட்டு அவங்களே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு வந்து பார்க்கணும். அதனால் டிடி இன்ஜெக்ஷன் வந்து உடம்புல அடிபட்டு ரத்தம் வந்தால் டிடி போடலாம். எந்த வித விபத்தும் சரி கடிச்சு ரத்தம் வருது, பூனை கடிச்சு ரத்தம் வருது, அதுக்கு டிடி போடலாம். டெலிவரிக்கு முன்னாலும் டிடி போடலாம், ஏன்னா பிளட் வரும், அடிபட்டது காயம் உடம்புல அடிபட்டது ரத்தம் வரலன்னா டிடி தேவையில்லை.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ திடீர்னு ஒரு சில பேர் நடந்து சாலைகளை போயிட்டே இருப்பாங்க, சடனாக ஒரு மயக்கம் அடைஞ்சிருவாங்க, டக்குனு மயக்கம் அடைஞ்ச உடனே அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவாங்க, அவங்க டக்குனு உடனே ஒரு உறக்க நிலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு மயக்கம் அடைஞ்சவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு முதலுதவி சிகிச்சையை நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு செய்யணும் ஐயா?
அதாவது மயக்கன்றது என்ன தெரிஞ்சுங்க, மூளைக்கு போற ரத்தம் கம்மியாக தான் மயக்கம் வருது சரிங்களா. எதுவாக இருக்கலாம், மூளை பாதிக்க போறது, நம்ம நிக்கிறது நடக்குது கொண்டதுக்கு பிரெயின் கண்ட்ரோல் தான் இருக்கு பாருங்களா. அதனால மூளைக்கு ரத்தம் பாதிக்கும், அதனால என்னென்ன ப்ராப்ளம் மூளைக்கு ரத்தமோ பிரெயின் பாதிக்கப்படுதோ அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் என்னன்னு சொல்லிடுறேன். மயக்கம் போட்டு விழுந்தவங்கள ஆட்டு ஒன்று சூரிய வெளிச்சத்தில் மயக்கம் விழுந்தா நிழலில் வைக்கணும், வீட்டில் மயக்கம் போட்டுருந்தா அவங்க வந்து உட்கார வச்சு படுக்க வச்சிடணும் பார்த்தீங்களா, உங்களுக்கு படுக்க வைக்கணும். அப்படி இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோன்னாக்கா ஒருத்தர் நைட் ஏதோ ட்ரிங்க் பண்ணுறாரு, ஏதோ பட்டு படுக்கிறாரு, காலையில இருந்து போய் பாக்குறோம். பார்த்தோன்னே அப்படியே படுத்துக்கிறாங்க, அவங்களை எழுப்பவும் கூடாது, ஏன்னா தூங்குறாங்க, நைட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ட்டு வந்து பாக்குறோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சுப்பானா அவங்க இறந்துட்டாங்களா, சுயநிலைகள்லாம் உண்மையா தூங்குறாங்களா, அயர்ந்து தூங்குறான்னு தெரியல. மறுபடியும் போய் பாக்குறோம், அவங்க பொசிஷன் அதே பொசிஷன்ல உட்காந்துருந்தாங்க, காலவரை பாக்குற ஒரே மாதிரி இருக்கிறான்ட்டு கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாக்குறோம். அவங்க திரும்பி படுக்கிறான், ஓ திரும்பி படுக்கிறான்னா அவங்க சுயநிலையோடு தான் இருக்கிறாங்க. அப்போ தைரியமா இருக்கு, ஏன்னா நல்லா அயர்ந்து தூங்குறாங்க, கை காலை இந்த பக்கம் திருப்புறோம். அதனால அசைவுதான் மெயினு. மயக்கம் போட்டவங்க வந்து அசைறாங்களா, கைய கிளி கிளி பாக்குறோம், குரலை கொடுத்து என்னப்பா எழுந்திருப்பா என்ன அது மாதிரி அவங்க சுயநிலை ஸ்டிமுலேட் பண்ணணும். எப்படி ஸ்டிமுலேட் பண்றதுனாக்கா ஈர தண்ணியை வந்து முகத்துல தெளிக்கிறதா பெஸ்ட். எல்லாம் பண்ணா எழுந்துக்கிறாங்க. ஒண்ணு சில பேர் கிள்ளி ஷேக் பண்ணிட்டு கை கால் ஆடினாலும் ரத்த ஓட்டம் வந்து ஒரு ஏன்னா இது ஷாக் மாதிரி அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணலாம். இப்போ சில இடங்கள வில்லேஜ் என்ன பண்ண போ அடிக்கடி மயக்க போறவங்களுக்கு ஏன் மயக்க போறாங்கன்னு தெரியாது, புகை போட்டு மயக்க வைப்பாங்க, அது தவறு. அது நெடியில் எழுந்திருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு எதுவுமே கிடைக்கல, ஒரு துணியை கைக்குட்டியோ அது கூர் பண்ணி மூக்கில் வச்சு தும்பல்லணும். தும்பல் எழுந்து எழுந்து உட்காந்துப்பாங்க. பேஷண்ட் என்ன ட்ரை பண்ணுவாங்க எழுப்புறதுக்கு முடியல, சரி ஹாஸ்பிட்டல் கூட்டமாக போனோடனே அங்கே என்ன பண்ணுவாங்க, டிஞ்சர் அம்மோனியா வந்து நெடி ஒரு பஞ்சியில் வச்சு மூக்கில் காய்ச்சினா நெடி வந்து டக்குன்னு எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சுவாங்க. இது வந்து சாதாரண மயக்கம், தற்காலிகமாக சிடீர்னு ஏற்படுற மயக்கம். அது சில அது ப்ரெஷர் சுகருக்குலாம் வேற மாதிரி, ப்ரெஷர் பேட் சுகராக இருந்தால் வேற எதாவது இருக்குமா, சுகர் ஹிஸ்ட்ரி கேட்டு சுகர் பார்த்துட்டு குறைஞ்சது அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தரலாம். ஏதாவது சுகர் கொடுக்கலாம், சாக்லேட் கொடுக்கலாம், இல்லை ப்ரெஷர் பேஷன் ப்ரெஷர் கம்மி வச்சுன்னா எலக்ட்ரல் பண்ணு கொடுக்கலாம். அதனால் நம்ம ரோடு விபத்துக்களை வந்து தண்ணி தெளித்து நேரில் உட்கார வச்சு கொடுக்கணும். அடுத்தது மயங்க நிலையில் இருந்தால் தண்ணி குடிக்கக்கூடாது, அவங்களே தண்ணி கேட்டால் ஒரு முழு தண்ணி உட்கார வச்சு கொடுக்கணும், படுக்க வச்சு கொடுக்கணும்.
சிறப்பாக சொன்னீங்க ஐயா. இப்போ சில பேருக்கு மின்சார தாக்குதல் வந்து ஏதாவது மின் கம்பிகளில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லது தெரியாமலேயே டக்குன்னு ஒரு கை தவறுதலா மின்சாரம் பாயக்கூடிய அந்த கம்பிகளை தவறுதலா படும்போது டக்குன்னு ஒரு ஷாக் அடிச்சு அதன் மூலயமா கூட ஒரு மயக்க நிலையில் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது போல மின்சாரம் தாக்கி ஒரு மயக்க நிலை அடைந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முதலுதவி சிகிச்சை வழங்கணுங்க ஐயா?
நம்ம என்ன ப்ரிகாஷன் கொடுக்குறோம்னாக்கா, வீடுகளில் தான் நம்ம இந்த மாதிரி டொமஸ்டிக் எலக்ட்ரிக் ஷாக் வருது, அதனால பிளக் பாயிண்ட்லாம் குழந்தைங்க கைப்படாமல் இருக்க 4 அடி உயரமாக வச்சிடணும். கை இப்போ சின்ன பசங்க கை விடாமல் பிளக் பாயிண்டில் ஹோல்ஸ்லாம் வந்து போட்டு பிளாக் போட்டு அடிச்சிடணும், அது மாதிரி ஷாக் வரும். அடுத்தது எந்த எலக்ட்ரிக் சாமான் வந்து கரண்ட்டு ஒயரு ஒர்க் பண்ணும்போது தொடக்கூடாது, தொட்டால் அது மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் நிறைய வருது, சரியான ஷாக் அடிச்சு விடணும், அது வோல்டேஜ் பொறுத்தது. ஆனால் கையில் ஈரந்தால் ஷாக் அடிச்சு தள்ளிடும். பொதுவாக நம்ம எப்படி டெமோ பண்ணி காட்டுறோம்னாக்கா, ஒருத்தர் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சதுன்னு வச்சு டக்குன்னு சுவிட்ச் போர்டு மெயின் அதை அதை ஆஃப் பண்ண கற்றுக்கணும். இது எல்லா வீட்டிலும் தெரிஞ்சு வச்சுக்கணும், மெயின் ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்து கீழே அவங்க வந்து விடுவிக்கலாம், அல்லது சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறத விட எலக்ட்ரிக் மெயின் ஆஃப் பண்ணலாம். அடுத்தது அவங்க வந்து கரண்ட் இருக்கும்போது அதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு ரப்பர் ஷூவில் நின்றுக்கிட்டு அவங்கள வந்து கட்டை மூலயமா அப்புறப்படுத்தணும். படுத்துட்டு அவங்கள படுக்க வைக்கணும், படுக்க வச்சு பல்ஸ் பார்க்கணும், அல்லது வந்து சுவாசீரங்களாம் டெஸ்ட் பண்ணணும். அது தனி பல்ஸ் பார்க்க தனி சுவாசீரங்களாம் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சிபிஆர் ரொம்ப மயக்க நிலை இருக்கு, இருதயம் நின்று போச்சு, சுவாசிக்கலன்னா சிபிஆர் கொடுத்தாக்கா அவங்க சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. சிபிஆர்னா மார்பை வந்து அழுத்தி செயற்கை முறையில் இருதயம் இயங்க வைக்கிறது, வாய் வழியாக ஊதி நுரையில காட்டு அமைச்சு இயங்க வைக்கிறது. அப்புறம் ஃபஸ்ட்டு இது போகிறது எல்லா விதத்தும் பொறுத்தவரணும் சார். உடனே வந்து ஆம்புலன்ஸ் கான்டாக்ட் பண்ணி ஒரு ஆள் தனியாக ஃபோன் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு புரியுது. அதுவும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து ரெண்டு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, எல்லா வசதியும் உள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அப்போ தான் அவங்ககிட்ட எல்லா ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷனு கார்டு எல்லாமே இருக்கும். இப்போ சின்ன ஹாஸ்பிட்டல் போனால் இசிஜி இருக்கும், அடுத்தது அடுத்த டெஸ்ட் எக்கோ டெஸ்ட் இருக்காது, அடுத்த பிளட் டெஸ்ட் இருக்காது, அப்புறம் அவன் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். அதனால இது மாதிரி ஹார்ட் அட்டாக் கேஸு ஃபுல் எமர்ஜென்சி கேஸுக்கு எல்லா ஃபெக்ஸ்டியும் உள்ள நர்சிங் மூலியை கூப்பிட்டாக்கா இல்லை கவர்மெண்ட் கூப்பிட்டாக்கா உங்களுக்கு இறுதி சம்மந்தம் ஏன்னா 24 hours டாக்டருங்க நர்ஸுங்க எல்லா வசதியும் இருக்குது. அதனால உயிரை வந்து நம்ம காப்பாற்றிடலாம். மயக்கம் போட்டவங்களே நம்ம ஆல்கஹால் பேஷன் மயக்கம் போட்டுருப்பான், அதுதான் நான் சொன்னேன். கா நைட்டு குடிச்சுட்டு காலையில் வந்தோடனே அவனை போய் பார்க்கணும், சரி தூங்குறானா விட்டுருணும், வர்ற மாதிரி ஒரே இடத்துல படுத்துக்கிறானா டவுட்டாக கிட்ட போய் இறந்துட்டானா கேர் ஆகிறான்னு பார்த்து நம்ம செக் பரவல் கொடுத்து எழுப்பணும். இப்போனா எழுப்பிட்டு நான் டயர்டாக தூங்குறேன்னா அப்புறம் வந்து எழுப்பி காப்பீட்டி கொடுக்கலாம். ஆனால் மயங்க நிலங்களும் தண்ணியை கொடுக்கக்கூடாது, ஏன்னாக்கா தண்ணியை விழுங்குற சக்தி இல்லாமல் அது தொண்டையில் போய் அடைச்சிக்கும், ரெஸ்பிரேட்டராக அடைச்சிக்கும். மயக்கம் போட்டவங்களே எழுப்புறது இந்த உள்ள டெக்னிக் தான். விழிலாம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் உங்களுக்கு 100% சேஃப்டி, ப்ரெஷர் அதிகமானாலும் மயக்கம் வரும்.
நீச்சல் அப்படிங்கறது தெரியாமலே சில பேர் நீர்நிலைகளை போய் ஒரு ஆசையா குளிக்கணும், ஆத்துல குளிக்கணும் அல்லது குளத்துல குளிக்கணும்னு சொல்லி நிறைய பசங்க வந்து விடுமுறை காலகட்டத்துல குளிப்பாங்க. ஒரு சில பேர் முறையா நீச்சல் பயிற்சி பெறாம நீச்சல் பண்ணும்பொழுது டக்குன்னு அந்த மூச்சு திணல் ஏற்பட்டு நீரில மூழ்கக்கூடிய அபாயங்களா இருக்குது. அப்படி நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள மூழ்கிறவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட ஒரு முதலுதவி சிகிச்சைய அந்த நீச்சல்ல இருக்கக்கூடிய நீச்சல் தெரியாம தண்ணீர்ல மூழ்கக்கூடியவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முறைகள் என்னங்கய்யா?
பொதுவா எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் பசங்களுக்கு என்னென்னமோ சொல்லி தராங்க, டான்ஸ் சொல்லி தராங்க, கரெக்ட் சொல்லி தராங்க, ஆனா நீச்சல் சொல்லி கொடுத்து கிடையாது சூழ்நிலைகளுக்கு. நீச்சல் வந்து கம்பல்சரி ஆகிட்டாங்க, அவனும் பாதுகாக்க முடியும், மற்றவங்களும் உதவி செய்ய முடியும். இல்லை சொந்த இன்ட்ரெஸ்ட்ல நீச்சல் கத்துக்கிறது நல்லது, வாழ்நாள்ல எதை கத்துக்கிறவோ நீச்சல் கத்துக்கிட்டாக்க நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். இப்போ எப்படின்னாக்கா கோயில் கொலைக்கூட்டத்தெல்லாம் சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டு சொல்லிட்டோம், யாரும் உள்ள போக முடியாது, குளத்துல இறங்க முடியாது, பூட்டுடுவாங்க. ஏன்னா குளத்துல இறங்கி வழிக்கணும் உள்ள விழுந்துறாங்க, அது மாதிரி விபத்து ஏற்படுது. அதே மாதிரி எல்லா நீர்நிலைகளையும் சுத்தி வேலி போட்டுக்கணும். அது மாதிரி கடல்ல கூட இருக்கிறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட், தண்ணியில இறங்காம அவங்கள விரட்டி விடுறாங்க, ஆழத்துல போக கூடாது, கடல்ல யூஸும் போடணும். அது மாதிரி டெத்தும் நிறைய நடக்குது. நம்ம தண்ணியில விழுந்தவங்கள முதல்ல வந்து கணத்துலயோ இல்லாத விழுந்துட்டானு வச்சுக்கேன், ஃபர்ஸ்ட் அவங்கள வெளியே கொண்டாந்து அவங்கள குப்பற வலைய வச்சு வாந்தி எடுத்து வைக்கணும், வயிற்று அழுத்தம் வெளியே வந்துடும். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு குடிஞ்சு குனிஞ்சானாக்கா வாந்தி வந்துடும், சில வாய் கொமட்டா வாந்தி வரும். அது மாதிரி தண்ணியை வந்து குடிச்ச தண்ணீரை வெளியே எடுத்து வரணும், அதான் மெயின். எடுத்து வந்தோடனே சேக சுவாசம் வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சா படுக்க வச்சு சேக சுவாசம் கொடுக்கலாம். தண்ணியில இருந்து காப்பாற்றுறது வந்து வெள்ளம் இது மாதிரி நேரங்கள்ல ரெண்டு பேர் வேணும், ஒருத்தர் வந்து உடம்புல வந்து கயிறு கட்டிட்டு ஒரு கயிறு கடையில கரையில விடுவிட்டு மரத்துல கட்டிட்டு தண்ணீர் இறங்குவாங்க. ஏதோ ஆபத்துனா அவங்க கரையில உள்ளவங்க கயிறு இழுத்து அவங்கள காப்பாற்றணும். அது மாதிரி கிணத்துல இருக்கும்போது கூட கயிறை கட்டிக்கிட்டா கிணத்துல ஒருத்தர் இருக்கணும், மேலே ஒருத்தர் இருக்கணும். நீச்சல் தெரிஞ்சவங்க வந்து உஷாரா குதிச்சு பார்த்துடலாம். அது நிறைய இடங்கள்ல இது மாதிரி தண்ணி வில்லேஜ் சைட்ல பாக்குறது இப்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. தண்ணீர் வந்து காப்பாத்துது பீச் இது கட்டுக்கிறாங்களா, அது மாதிரி பீச்சோட நாங்கள் ஒரு கேம்ப் பண்ணோம். இதே மாதிரி தான் போயிட்டு வந்து அவனை தண்ணி எடுத்துட்டு அப்புறம் சிபிஆர் கொடுத்து ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றி அமைச்சு விட்டோம். அதனால தண்ணியில் விழுந்தவங்களை காப்பாத்து முதல்ல தண்ணியை வந்து குழந்தைங்கன்னா தலைக்கீழா குழந்தைங்கள குழந்தைங்கள தலைக்கீழா தொங்க வச்சோட தண்ணி வெளியே மூக்கில் வெளியே வந்துடும். அப்புறம் சேக்க சுவாசம் கொடுக்கணும். அடல்ட் வந்து குனிஞ்சு பாந்தி எடுத்து வைக்கணும், தண்ணி வெளியே வந்துடும். ஏன்னா அந்த சுவாச குழாயில் தண்ணி கூப்பிட்டதுனால வர உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு விட்டா அவங்க மற்ற வெள்ளம் பார்த்துக்குவாங்க.
ஐயா, அதே போல இன்னைக்கு வீடுகளில் ஒரு சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது சில தீ காயங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு தீப்பெட்டி உரசறதுனாலயோ ஏதாவது ஒரு தவறுதுனாலயோ ஒரு உடைகள்லையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையோ திடீர்னு தீ காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி உடல்ல தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படிப்பட்ட தீக்காயமுற்ற ஒரு நபருக்கு எந்த மாதிரியான ஒரு முதலுதவி சிகிச்சையை செய்யணும் ஐயா?
தீக்காயன்றது ஈட்டுநல நெருப்பில் வர ஈட்டுநல ஏற்படுறது. வீட்டுக்கு எதிர்வது தண்ணீர் தான், நல்ல குளிர்ச்சியான பொருள். உடம்புல தீப்பட்டி கொண்டாலோ உடம்புல தீப்பட்டாலோ இல்லது சூடான பொருள் மேலே பட்டாலோ வெந்நீரோ இல்லை வேற கொதிக்க எண்ணெய் பட்டாலோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணீரை ஊற்றி தான் தீ அணைக்கணும். தண்ணீர் தான் மேலே ஊற்றுறோம். இப்போ கை திடீர்னு சுட்டுடுச்சு விளைய முடியாது, டக்கு எடுத்து போய் தண்ணியில் கையை விட்டாக்க தண்ணி வந்து அந்த ஈட்டை அப்சர்வ் பண்ணும். அப்போ தீ காயங்கள் கம்மியாக தான் இருக்கும். முதல்ல வந்து தீ காயங்களை வந்து பற்றி நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாங்க, காலப்பக்கில் மாறிடுச்சு. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுங்கன்னா சொல்கிறாங்கனாக்கா தீ காயங்கள் உடம்புல தீ போட்டு தண்ணியை ஊற்றி தீ அணைச்சிடணும். தண்ணி ஊற்றி அணைக்கிறேன் என்ன வந்து தீ அணைக்கிறது என்ன அட்வான்டேஜ்னாக்கா தூரத்துலேருந்தே தண்ணி ஊற்றலாம். அடுத்து தண்ணி பட்டவளே தீ காயம் கண்டிப்பாக அணைஞ்சிடும். அடுத்தது வந்து தீ காயங்கள் கம்மியாக ஏற்படும். ஒரு செடி காஞ்சிட்டு இருக்கு, அது தண்ணி ஊற்றினா என்ன நல்லா செழிப்பாக வந்துட்டு இல்லை, அது காரணம் அந்த தண்ணியில் இருக்கிற ஈரப்பதம் தான். அது இப்போ உதாரணம் சொல்கிறேங்க. சில பேர் எதுக்கு தெரிவிக்காங்க, அது காயத்தில் இருந்து தீ காய தண்ணி ஊற்றக்கூடாது, நெருப்பாட்டுச்சுனா வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, மருந்தா போனான்னா தண்ணி தான் ஊற்றி அணைக்கணும். இப்போ வண்டியில் போறீங்க சைலன்ஸ் சுட்டுச்சு டக்குன்னு பாட்டில் தண்ணி இருந்தால் அந்த வாட்டில் தண்ணி அந்த அந்த சைலன்ஸ் சுட்ட இடத்துல தண்ணி ஊற்றிட்டாக்கா தீக்காயங்கள் கம்மியாக தான் ஏற்படும், 100% ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அதுக்கு ரெண்டு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் படித்தவங்களே கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்றது தவறு தண்ணி ஊற்றக்கூடாதுன்றான். இப்போ அது அது எப்படி ஏன் ஊற்றக்கூடாது வழக்கம் கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள்னா வழக்கம் கொடுக்கனாக்கா ஒரு காஃபி சூடாக இருக்குது, அதை வந்து கூல் பண்ண என்ன பண்ணுவீங்க, அதை காஃபி எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சில்லுன்னு தண்ணியில் பாத்திரத்தில் சூடாக இருக்கிற டம்ளரை உள்ள அழுத்தினாக்கா அந்த காஃபி சூடு கம்மியும். காரணம்னாக்கா கீழே உள்ள தண்ணீர் வந்து அந்த ஈட்டை இழுத்துக்கிறதுனால காஃபி சில்லுன்னு ஆகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து குளிர் வந்து வெயில் காலங்களில் பெட்ஷீட் போட்டு நம்ம படுக்க முடியாது. பெட்ஷீட் போட்டு பார்த்தானா அவனக்கா ஏற்கனவே ஈட்டு உடம்புலாம் ஒன்று வேர்க்கும் அனல் அடிக்கும். ஏன்னா பெட்ஷீட் வந்து பேட் கண்டக்டராக போயிட்டு அதனால நமக்கு வந்து உடம்பு ரொம்ப வேர்க்கும் அனலாக இருக்கும். அதை ஈர துணி போட்டு வெயில் காலத்துல மேல போட்டுக்கலாம். அதுக்கு என்ன சொல்றனாக்கா தண்ணிக்கு தான் அந்த ஈட்டு எடுக்கிற சக்தி இருந்தாலும் டிஷ்யூஸுங்கெல்லாம் டேமேஜ் ஆகும் சரிங்களா. அதனால தீக்காயங்கள் தீர ஏற்படுற விபத்து எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி அணைக்கலாம். இதுக்காக எலக்ட்ரிக் ஷாக்கு மட்டும் கரண்ட் தண்ணியில பாஸ் ஆகுதுல உஷாரா இருக்கும் சரிங்களா. இப்போ ஒரே தீர்வு ஈட்டுக்கு வந்து எதிரி வந்து தண்ணீர் தண்ணியை வந்து சுட்டுச்சு தெரியும் தெரியாம பார்த்து தூக்கிட்டு டக்குன்னு போய் தண்ணியில வச்சுட்டாக்க தீக்காயம் கம்மியாக இருக்கும் கம்மியெல்லாம் ஏற்படும். அடுத்து சில காயங்களை வந்து கை வெட்டு துண்டாயிடுச்சு தொங்குதுன்னு வச்சுக்கேன் உடனே அதை ஈர துணி போட்டு கட்டிட்டு வெட்டு போனாக்கா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈர துணி அந்த ஈரத்துக்கு டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகாது அதனால சர்ஜரி பண்ணது வசதியாக இருக்கும். அதனால ஐஸு ஈர துணி வந்து ஒன்று வரலைங்களா வச்சு கட்டு போட்டால் டாக்டருக்கு செய்து தவறு கிடையாது. அடுத்து செப்டிக்காவது செப்டி ஆகிறது டாக்டருக்கு டீட்டி போட்டு அவங்க பார்த்துப்பாங்க. அதே மாதிரி உடம்பு டீ பட்டு டக்குன்னு தண்ணியை ஊற்றிடணும். அது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டாங்க பயப்படக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் எதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுன்றாங்க கண்டிப்பாக ஊற்றலாம். உனக்கு ரொம்ப பயந்த ஈர துணி வந்து மேலே போகலாம் ஆனால் அவங்க கட்டி பிடிச்சாங்கன்னா மற்றவங்களுக்கு தீவிர தரும்.
ஐயா இப்போ ஒரு சில இடங்களில் நம்ம போகும்போது இரவு நேரங்களையோ அல்லது திடீர்னு ரொம்ப ஒரு கொடிய விஷயம் உள்ள பாம்புகள் ஒரு மனிதர்களை கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மனிதனுடைய கூடிய உயிரிழப்பு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த அளவுக்கு அபாயம் இருக்குது. ஸோ ஒரு மனிதரை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபருக்கு எப்படிப்பட்ட ஒரு முதலுதவி சிகிச்சையை வந்து கொடுக்கணும், அந்த மருத்துவருக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அவருக்கு எப்படிப்பட்ட முதலுதவி முறைகளை கையாளணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
பாம்பை பொறுத்தவரைதான் விஷம் உள்ள பாம்பு விஷம் இல்லாத பாம்பு இருக்கு, அதை வந்து கண்டுபிடிக்க கஷ்டம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாம்பு கடிச்ச உடனே அந்த பாம்புடைய விஷம் வந்து உடம்புல இன்ஜெக்ட் போயிடுது புரியுதுங்களா புரியுதுங்களா. அதாவது நம்ம நைட்ல போகும்போது வெயில போகும்போது பட்டு தூங்கும் போது எந்த ஏதாவது உடம்புல ஏதாவது வலி ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சது வலிச்சதுன்னு வச்சுக்கேன் இப்போ நான் நைட்டில் படுத்துங்கிறோம் டக்குன்னு எலி கூட வந்து கடிச்சிட்டு போயிடும் டக்குன்னு நம்ம எழுந்துப்போம் வலிக்கு அந்த இடம் உடனே கடிச்சு எடுத்தா நம்ம எக்ஸாம் பண்ணி பார்ப்போம். நைட்டில் தெரியாதுல எலி கடிச்சிட்டு ஓடிடும் அங்கே இருக்காது. அப்புறம் பார்த்தா அந்த ரத்தம் வரும். சப்போஸ் எலி கிளி நம்ம பார்த்துட்டாக்கா எலி தான் கடிச்சிருக்கோம். இப்போ தேள் கடிச்சு வச்சுக்கேன் கடிச்சிட்டு அது எங்கேயாவது ஓடிடும். ஒரே இடத்துல வலி இருக்கு அந்த இடத்துல கடிச்ச இடத்துல மட்டும் வலிக்கும் எந்த ரத்தமும் வராது. ஆனால் சுற்றி இது பார்த்தா தேள் இருந்தால் இது தேள் தான் கடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பாம்பு தான் கடிச்சதுன்றது அடையாளம் வந்து விஷம் உள்ள பாம்புனா ரெண்டு பல் இருக்கும் அது ஒன்று. ஃபஸ்ட்டு நான் ஃபர்ஸ்ட் எய்டு சொல்லிடுறேன் அப்புறம் வந்து பாம்பு கட்டி போய் சொல்கிறேன். பாம்பு கடிச்சோட உடைய என்ன பண்ணணும், கடிச்ச இடத்துக்கு மேலே கட்டு போடணும். அதில் ரெண்டு தியரிக்கு சில பேர் கட்டு போடக்கூடாதுன்னா அவசர போடணும். என்ன பொறுத்தவரைக்கும் கையில் கட்டக்கூடாது கை கூடுவில கட்டு போடணும். உடம்புல ரெண்டு விதமான ரத்தம் ஓட்டக்குது, ஒன்று உடம்புல இருந்து இருதயத்துக்கு டைரெக்டாக போகுது கையிலேருந்து தலைக்கு போகுது இல்லை காலிலிருந்து தலைக்கு போகுது. இன்னொரு ரத்த ஓட்டம் அதாவது கையிலேருந்து இருதயத்துக்கு போகுது காலிலேருந்து இருதயம் இன்னொரு ரத்த ஓட்டம் வந்து இருதயிலிருந்து உடம்புக்கு போகுது. ரெண்டு ரெண்டு வேற வேற டைரக்ஷனு வேற வேற போர்ஸில் போகுது. அதனால இப்போ இந்த இருதயத்தில் உடம்புலேருந்து இருதயத்தில் ரத்த கோயிலில் வந்து உடம்புல மேல் மேல் பகுதிக்கு தோல்கீழ் இருக்கும் நமக்கு பார்த்தாலே அது ரத்த கோயில் தெரியும். அதான் அந்த ரத்த கோயில் தான் டைரெக்டாக இருதயத்துக்கு ரத்தத்தை எடுத்தும் போது நம்ம ஐவி இன்ஜெக்ஷன்லாம் அதில் தான் போடும். ஐவி ஊசி போட்டோன்னு அது சர்க்குலேஷன் போய் இருதய டைரெக்டாக போயிடும். இன்னொரு ரத்த குழாய் இருக்குது அது உள்ளே டீப்பாக இருக்கும் இந்த பல்ஸ் பார்க்குறவங்க அது ஆட்ரின்றது அதனுடைய டைரக்ஷன் வந்து இருதயிலேருந்து உடம்பு போகும். அதனால இந்த விஷம் வந்து இதில் எப்படி பரவுதுனாக்கா ரத்த குழாய் மூலியமாக தான் போகுது. அது சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற மேலாட்ட இருக்கிற ரத்த குழாய் மேலே போகுது அது அந்த டியூஷன்ஸ் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் கட்டு என்ன பொறுத்தவரை கட்டு போகணும். ஆனால் கை குட்ட மாதிரி அகலமான பொருளை கட்டு போடணும். சாதாரண கயிறில் போட்டாக்க டைட்டாக பிடிச்சிக்கும். அப்போ அந்த இருதயத்திலேருந்து போகிற ரத்தமும் உடம்பு ரத்தமும் கட்டாயிடும். இந்த ரெண்டு ரத்தம் உடம்பும் பிளாக் ஆகிடுச்சுனால வேணாக்கா கை வந்து மறுத்து போகும். அப்புறம் ப்ராப்ளம் விஷம் பவர் அதிகமாக வந்து கைக்கு ப்ராப்ளம் கை சொல்லுங்கள் கையில் கொடிய விஷம் கை கூட டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் இந்த கை குடையில் போட்டால் அவ்வளோ வந்து டைட்டாக பிடிக்காது. ஓரளவு சூப்பர்ஃபிஷியல் பிளட் வசல் மேலே இருக்கிற ரத்த கூட மட்டும் பிளாக் ஆகிடும். பாம்பு கடி பொறுத்தவரை உடனே ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சு எந்தெந்த ஹாஸ்பிட்டல் ஆன்டிசினைக் வேணாம் இருக்குன்னு பார்க்கணும். ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கா ராயப்பேட்டை ஜிஹெச்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மருந்து எக்ஸ்பெரிட்டு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். இல்லை பெரிய நர்த்தவங்களை போகும்போது பாம்பு கடி மருந்து இருக்கணும்னு கேட்கணும். ஏன்னா பாம்பு கடித்த உடனே எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டும்போது தெரியாது. அங்கே போனால் அந்த மருந்து ப்ரைவேட் கிளினிக் எங்கேயும் கிடைக்காது, கவர்மெண்ட் சப்ளை தான் இந்தியன் ஃபுட்டில் தான் அது செய்கிறாங்க. அது பாம்பு கடிச்சவங்களை வந்து பயம் காட்டக்கூடாது. பயந்தால் கூட அதிர்ச்சியில் ரத்த ஓட்டம் அதிகமாக வச்சுன்னா விஷம் பரவன்றாங்க. அடுத்து நடக்கவும் ஓட விடக்கூடாது. எல்லாரும் பைக்லயோ ஆட்டோல கூட்டும் போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணிடணும். ஹாஸ்பிட்டல் என்ன ட்ரீட்மெண்ட் தரேன்னா, இந்த பாம்பு எதுவாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் தரலனாக்கா இருதயம் செயலாமல் தடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷனு, தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷனு, மூச்சு தரதுக்கு மாத்திரை மருந்து எல்லாம் கொடுத்து ஒன்றுக்கு மூலியமாக வருஷத்தை எடுத்து எல்லாமே பார்த்துப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த வைத்தியம் அந்த வைத்தியம் பண்ண வேண்டாம். ஹாஸ்பிட்டலுக்கு பாம்பு கடிச்ச உடனே இமீடியட்டாக தீன்படுங்க, அது சேலை கட்சிதான் உடனே அந்த கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுவோம். நேரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ஆம்புலன்ஸ் யோசிக்கக்கூடாது, பகலாகுது நைட்டாகுதுங்க, ஆம்புலன்ஸ் ஆட்சி தீன்பட்டு போட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க அங்கே உட்காந்து நீங்கள் ஒன்று அவங்களுக்கு உதவியாக இருக்கண்டி. இப்போ ஆட்டோ அடைக்கிற சேல் பாம்புகள் வந்து உடம்பு வீக்காக உள்ளவங்க, பயந்து உள்ளவங்க, ஆர்ட் டிசிவங்க பயத்திலே இறந்துடுவாங்க. தேல் கடிக்கு அது மாதிரி தான், பயத்தில் இறக்க மாட்டாங்க, அந்த பயத்திலே இறந்துடுறாங்க. நல்லா தைரியம் உள்ளவங்க, கிளி கட்சி நாய் கட்சிக்கெல்லாம் பார்த்தவங்க பாம்பு கொடுத்து கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஆனால் தைரியத்தை நம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எய்டு, ரெண்டாவது நமக்கு ஹாஸ்பிட்டல் தான், அதுவும் ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா ஈஸி இருக்காது, அப்புறம் முக்கியமான ஆக்சிஜன் இருக்காது, அப்புறம் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு ஓடணும். அதனால் நமக்கு 100% சேஃப்டி வந்து கவர்மெண்ட் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடணும். சப்போஸ் அவங்க மருந்து அங்கேனா வெளியே சொல்லி வர வச்சு வண்டியில் போய் நம்ம கொண்டாந்து அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். எங்கே அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த ஆன்டிசனைக்கு வேணும் வாங்கி வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கலாம். அதனால் நம்ம வந்து பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அனௌன்ஸ் பண்ணணும், இந்த ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு ஆன்டிசனைக்கு வேணும் இருக்குது, பாம்பு கடிக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் தரலாம், கொரோனா கொடுக்காது. பாம்பு கடி பார்த்து எங்கேயுமே எந்த கிளினிக்கும் நசுவங்களையும் பாம்பு கடிக்கு ட்ரீட்மெண்ட் தள்ளி போர்டே கிடையாது. அவங்க ஆன்டிசனைக்கு வேணாமல் கிடையாது, ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி கிடையாது, நிறைய பேர் இறந்துடுறாங்க, அது வெளியே வர்றது கிடையாது. அதனால நம்ம வந்து பப்ளிக் அவேர்னஸ் இல்லை, இந்த அவேர்னஸ் மாதிரி நேரங்களில் பாம்பு கடி தேர்தல இவ்வளவு சாகுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆன்டிசனைக்கு வேணும் இருக்கா, இருக்கிற நீ வந்து போர்டு வச்சிருக்கியா, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பகவல் கொடுக்குறியான்னு பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆன்டிசனைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது, ஒவ்வொன்றும் தெரியாது. பாம்பு கடிச்சவன் அவன் தான் போய் பார்த்து அவனுக்கு ஒண்டி தான் தெரியும். அதனால இதில் வந்து அவேர்னஸில் வந்து நம்ம சொல்லித்தரணும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும். இப்போ டிடி இன்ஜெக்ஷன் மாதிரி பாம்பு கடி, ஆனால் பாம்படி வேறு தான் இருக்கு, இருந்தாலும் இருந்தாக்க நாலேஜ் கிடைக்கும்ல, எவ்வளோ பேர் இறந்துடுறாங்க. மற்றபடி பாம்பு கடிக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது சார், வந்துடுறேன் போகிறது மூலிகை அந்த இது எதுவுமே கிடையாது, ஒன்லி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் தான் அவைலபிள், புரியுதுங்களா? மந்திரம் போகிறது அது இருந்தால் வேஸ்ட்டு. அதாவது சில விபத்துங்களை வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல, அதாவது இந்த தூக்கில் மாட்டினு இறந்துடுறாங்க பாருங்க, அவங்கள ஒரு மூணு விதமான விபத்து ஏற்படுது. ஒன்று வந்து ஆக்சிடென்டல், ஆக்சிடென்ட் எதிர்பாராம தான் விபத்து. இன்னொன்று வந்து சூயிசைடல், தற்கொலை பண்ணுறதுக்காக ஏற்படுறது. இன்னொன்று வந்து மர்டர், எதிரிங்க வந்து கொலை செய்கிறது. இதெல்லாம் வந்து தூக்கில் மாட்டுறவங்களுக்கு ஏற்படும். சில ரோடு ஆக்சிடென்ட்ல இதுவும் பார்க்குறோம், ஆக்சிடென்டல் பார்க்குறோம், மர்டரும் பார்க்குறோம், அடுத்தது வந்து சூயிசைடலும் பார்க்குறோம். அதனால் ரோடு விபத்துக்களை பொறுத்த வரலாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது தனியாக பண்ணுறத விட ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணால் விட்னஸ் கிடைக்கும். அடுத்தது இந்த தூக்கு தண்டனை பொறுத்தவரை நம்ம காலை தூக்கிட்டு அவங்களை உயிரை காமதி கட்டி கூட விட்னஸ் வச்சு பண்ணலாம். ஏன்னா அவங்க தற்கொலை பண்ணிருக்கலாம், வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம், இல்லாத ஆக்சிடென்டாக நடந்துக்கலாம். அதனால் ஃபர்ஸ்ட் எய்ட் பொறுத்த வரணும் லீகல் ப்ராப்ளம் வர்றதுக்கும் சான்சஸ் உண்டு. அதனால் ஃபர்ஸ்ட் எய்டு வந்து பண்ண விரும்புகிறவங்க ஃபர்ஸ்ட் எய்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் எய்டு வந்து படிச்சு ஒரு சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாக்க தைரியமாக ஃபர்ஸ்ட் எய்டு தைரியமாக செய்து பண்ணலாம். மற்றபடி ஃபர்ஸ்ட் எய்டு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எய்டு வந்து லைசன்ஸ் மாதிரி கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரைனிங் எடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறாங்க. ஆனால் ஜென்ரலாக யார் ஒன்றும் பண்ணலாம். இப்போ சொந்தக்காரங்க ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நீ வேடிக்கை பார்த்துருப்பீங்க, ஜனங்க அப்படி தான் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட்னா எல்லாம் போய் வேடிக்கை பார்க்குறேன் பார்க்குறாங்க, நம்ம பையனா, நம்ம வீட்டுக்காரா, நம்ம ஊருக்காரனா, நம்ம தெருக்காரனா பார்க்குறாங்க. யார் இல்லைன்னா அவன் யாரோ ஒருத்தர் இந்திக்கார பையன்ட்டு அவன் போயினே இருப்பான். ஆனால் வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் டெண்டன்சி உள்ளவன் யாராக இருந்தாலும் போய் காப்பாற்றுவான். அதனால் நமக்கு வீடில் ஏற்பாடு விபத்துக்கும் ரோடில் விபத்துக்கும் ஒர்க் பண்ண இடத்துல ஃபேக்ட்ரிக்கும் இல்லை ஸ்கூலுக்கும் எந்த இடத்துல விபத்து ஏற்படாலும் ஃபர்ஸ்ட் எய்டு வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வேடிக்கை பார்க்காம ஏதாவது ஒரு தூக்கி விடுறதோ ஏதாவது தண்ணி கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து செயல்பட்டாக்க அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், உயிரை காப்பாற்ற முடியும். அடுத்து ஆம்புலன்ஸ் டச்சு வச்சுக்கணும். ஆம்புலன்ஸ் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ஃபோன் நம்பர் வந்து ஆம்புலன்ஸ் வரைஞ்சிருக்கு. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஓடி போய் அதாவது டெண்டன்சி, அந்த டெண்டன்சி வந்து வளர்த்துக்கணும், அது உண்டாகணும், ஒரு சில தான் அந்த டெண்டன்சி உண்ணும். அதனால் டெண்டன்சி தான் முக்கியம் சார். ஓகேவா
ஐயா? இது வரைக்கும் இன்றைய உலக முதலுதவி தினத்தில் முதலுதவி அப்படின்னா என்ன, முதலுதவி பெட்டியில இருக்கக்கூடிய உபகரணங்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டா எந்த மாதிரியான முதலுதவி கொடுக்கணும், மயக்கப்படாதவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முதலுதவி முறைகள் என்ன, மின்சாரம் தாக்கியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முதலுதவி முறைகள் என்ன, நீரில் மூழ்கியவர்கள், தீ காயங்கள் ஏற்பட்டார்கள். கடைசியா பாம்பு போன்ற விசக்கடிகள் ஏற்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட முதலுதவிகள் செஞ்சு அவங்களுடைய உயிரை காப்பாற்றும் அப்படிங்கறது குறித்து இன்றைய உலக முதலுதவி தினத்துல மிக சிறப்பான மிக தெளிவான முதலுதவி குறித்த பல்வேறு அரிய தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நேர்களே, இதுவரை டாக்டர் கே ரவி அவர்கள் முதலுதவி செய்வோம், உன்னத உயிரினம் காப்போம் பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்கியதற்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.